உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் வேளாண்மையில் நானோ தொழில்நுட்பத்தின் பங்கு பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள நானோ தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே எஸ் சுப்பிரமணியம் அவர்கள். அவர்கள் வேளாண்மையில் நானோ தொழில்நுட்பத்தின் பங்கு பற்றிய விரிவான தகவல்களை நம் நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா.
எல்லோருக்கும் வணக்கம். நானோ பற்றி நிறைய நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம், பேப்பர்ல பாக்குறோம், தொலைக்காட்சியில் பார்க்குறோம், நிறைய விளம்பரங்கள்லாம் கூட நானோ யூரியா பற்றிலாம் வருது. இந்த தருணத்தில் நானோன்னா என்ன, நானோட வேளாண்மையில் என்ன பங்கு, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நானோ பற்றிய என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம், என்னென்ன முடிவுகள்லாம் விவசாய பெருமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக இந்த கருத்தரங்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. அதில் சில கருத்துக்களை சொல்கிறேன். இப்போ பாமர மக்களுக்கு நானோன்னா என்னென்னு புரியாதுங்க. நானோன்னா என்ன அர்த்தம்னா, நானோங்கிறது வந்து 10^-9 மீட்டர்ன்போம், அதாவது 1 in 100 crore. அதாவது எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவோட ஜனத்தொகை வந்து 140 crore. 140 crore மக்களையும் 1 meter நீளத்தில் அடக்குனா ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் நானோ சைஸுக்கு வருவாங்க. அதாவது 1 in 100 crore ஒரு பங்கு தான் நானோன்னு சொல்கிறோம். அந்த நானோங்கிறதோட முக்கியத்துவம் என்னென்னா, நானோங்கிறது மீச்சிறு துகள், மிக மிக சிறிய துகள். இது நிறைய நன்மைகளை வேளாண்மையில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நானோ பற்றிய தொழில்நுட்பத்துறை வந்து 2010 என்னுடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. நான் தான் ஃபவுண்டர் ஹெட்டாக இருந்தேன் 2010. அதுக்கு முன்னால் என்னென்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான் முதல் பல்கலைக்கழகம் நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையை இந்தியாவிலேயே முதல்ல ஆரம்பித்தோம். 77 பல்கலைக்கழகங்கள் தான் நானோ தொழில்நுட்பத்துறைங்கிற ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தான் ஆரம்பித்தோம். நம்ம இந்த 2009-10, அதாவது 100 ஆண்டு கொண்டாடணும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆரம்பித்து 100 ஆண்டுகள் முடிந்த உடனே 50 crore நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சிறப்பு நிதியாக கொடுத்தாங்க. அதில் 10 crore வந்து இந்த நானோ தொழில்நுட்பத்துறை ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணணும், நல்ல கட்டடங்கள் கட்டணும், அதில் உள்ள தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இப்போ 12 வருடங்களாக இதில் ஆராய்ச்சி பண்ணி பல தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிச்சு விவசாய பெருமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பொருட்களையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த நானோ தொழில்நுட்பத்துறை வந்து நாங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் ஒரு கோர்ஸ் கொடுக்குறோம், எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் நானோ டெக்னாலஜின்னு ப்ரோக்ராம் கொடுக்குறோம், பிஎஸ்சிலையும் இருக்கிறோம். அதனால தான் மற்ற வேளாண் பல்கலைக்கழகங்கள் 77 இருக்குது இந்தியாவில், அதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நானோ தொழில்நுட்பத்தில் மிகவும் சிறந்து விளங்குது. இந்த 12 ஆண்டுகளில் நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் இருந்தும், அதாவது இந்திய நிதி நிறுவனங்கள் இருந்தும் 30 crore மேலே நிதி ஆராய்ச்சி நிதிகள் வாங்கினோம். அதில் 4 முக்கியமான நோக்கங்களுக்காக நானோ தொழில்நுட்பத்துறை ஆரம்பிக்கப்பட்டது. முதலாவது என்னென்னா, இடுபொருள்கள், வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய இடுபொருள்களான உரங்கள், களைக்கொல்லிகள் மற்றும் பயோஃபெர்டிலைசர்ஸ் உயிர் உரங்கள், நுண்ணுட்டகங்கள், இதை பற்றிய ஆய்வுக்காக இந்த நானோ தொழில்நுட்பத்துறையை ஆரம்பித்தோம். எல்லாருக்கும் தெரியும், வேளாண்மையில் பயன்படுத்தக்கூடிய இடுபொருள்கள் வந்து சிறிது அளவு தான் செடிகள் வந்து பயன்படுத்தும். உதாரணமாக எந்த ஃபெர்டிலைசர் எடுத்தாலும் தழைச்சத்து கொடுக்கக்கூடிய யூரியா போன்ற உரங்களோ, அல்லது மணிச்சத்து கொடுக்கக்கூடிய சூப்பர் ஃபாஸ்பேட் இல்லை டிஏபி, அல்லது பொட்டாசியம் சத்து கொடுக்கக்கூடிய மியூரேட்டா பொட்டாஷ், இந்த உரங்களெல்லாம் போடும்போது பயிர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவு வந்து தழைச்சத்துன்னு பார்த்தீங்கன்னா 30-35%, மணிச்சத்து பார்த்தீங்கன்னா 18-20%, சாம்பல் சத்து பார்த்தீங்கன்னா, அதாவது பொட்டாஷ் உரம் பார்த்தீங்கன்னா 30-35% தான் பயன்படுத்தும். 70-80% உரங்கள் நம்ம போட்ட மண்ணில் போடக்கூடிய உரங்கள் வந்து வீணாக தான் ஆகும். ஏன்னா இப்போ நீர்நிலையில் பாதிக்கப்படும், அல்லது பயிர்களுக்கு கிடைக்காத நிலைக்கு மாறக்கூடிய தன்மை இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு தான் நானோ ஃபெர்டிலைசருங்கிறத கண்டுபிடிச்சோம். நானோ ஃபெர்டிலைசர் வந்து 2 முறைகளில் தயாரிக்கலாம், அதாவது டாப் டவுன் அப்ரோச்சுமோ அல்லது பாட்டம் அப் அப்ரோச்சுமோ. டாப் டவுன் அப்ரோச்சுன்னு என்ன அர்த்தம்னா, பெரிய துகள்களை சிறிய துகள்களாக மாற்றி நானோ சைஸில் மாற்றி அதை உரங்களாக பயன்படுத்தலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோமியோபதிக் மெடிசன் ஆயுர்வேதிக் மெடிசன்லாம் பார்த்துப்போம். அந்த நேச்சுரோபதி ப்ராக்டிஷனர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சிறிதளவு செடிகளையோ தலைகளையோ எடுத்து திரும்ப திரும்ப அரைச்சி சின்ன துகள்களாக்கி மருந்தாக கூட கொடுப்பாங்க. அதே ப்ராசஸ் தான் இந்த நானோ டாப் டவுன் அப்ரோச்சில் பண்ணுறோம். அதை இயற்கையாக கிடக்கக்கூடிய ஜியோலைட்டையோ அல்லது கிளையை, அதை களிமண்ணையோ, அதை நானோ உரமாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதை திரும்ப திரும்ப அரைச்சி அதுக்காக நாங்கள் ஒரு பால் மில்லிங்னு ஒரு மெஷின் வச்சுருக்கோம். அந்த மெஷினில் அரைச்சி கிளேயை வந்து ரெகுலராக களிமண்ணை வந்து நானோவாக மாற்றி அதில் ஊட்டங்களை ஃபோர்டிஃபை பண்ணி நம்ம உரங்களாக பண்ணுறோம். இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 60% உரங்களை கூட குறைக்க முடியும். இந்த மாதிரி நியூட்ரி கேப்சூல்னு பண்ணியிருக்கோம். பல ஊட்டங்களை நானோ கிளேயில் வந்து ஃபோர்டிஃபை பண்ணி அதை உரமாக பயிர்களுக்கு கொடுக்குறோம். அதை பற்றிய ஆய்வுகள் வந்து நம்ம மக்காச்சோளத்தில் பண்ணியிருக்கோம், பயிர் வகைகளை பண்ணியிருக்கோம், ஆயில் சைடு பர்டிகுலர்லி நிலக்கடையிலெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா பயிர்களில் பண்ண ஆய்வுகள் படி பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு நார்மலாக பயன்படுத்தக்கூடிய உரங்கள் எந்த அளவு பயன்படுத்துகிறோம் அதுக்கு ஈக்குவலாக இதுவும் ஈல்டு கிடைக்குது. ஆனால் 60% 60% உரச்செலவை குறைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நானோ உரங்கள் பற்றி சொல்கிறோம். இப்போ நீங்கள் இஃப்கோ யூரியா பற்றி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இஃப்கோ யூரியா பற்றிய ஆய்வு வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தான் பண்ணோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறந்த பல்கலைக்கழகமாக விளங்குதாலும், நானோ தொழில்நுட்பத்துறையில் நம்ம 12 வருஷத்துக்கு மேலே ஆய்வு நடத்தினாலையும் நம்மளுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அதில் வந்து சிறிது அளவு நானோ யூரியாவை ஸ்ப்ரே பண்ணோன்னா பயிர்களில் என்ன மாற்றங்கள் ஏற்படுது, எப்படி உரச்சத்து கம்மியாகுதுங்கிறதையெல்லாம் பார்த்தோம். இப்போ எல்லாருக்கும் தெரியும், பல நிலைகளில் ஆய்வுகள் நடத்தி இப்போ அடி உரமாக ரெகுலராக போடக்கூடிய யூரியாவை 50%, மேலுரமாக போடக்கூடிய யூரியாவுக்கு பதிலாக 2 நானோ யூரியா ஸ்ப்ரே பண்ணலான்னு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கோம். அது பயனுள்ளதாக தான் இருக்குது. எல்லா இந்தியாவில் பல இடங்களில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் பல இடங்களில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் அது மாதிரி தான் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குது. 4-40% ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக சப்சிடி இது மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், யூரியா உரம் வந்து தயாரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு 2500-3000 ரூபா ஆகும். ஆனால் விவசாய பெருமக்கள் நன்மைக்காக 90% சப்சிடி பண்ணி, அதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி, நம்ம விவசாய பெருமக்களுக்கு 270 ரூபான்னு கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி சப்சிடி இருக்கிறதுனால தான் யூரியா வந்து குறைந்த விலைக்கு கிடைக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிக செலவு பண்ணுறோம். ஏன்னா 130,000 கோடி ரூபா வரைக்கும் உரத்துக்காக சலுகைகள் பண்ணுறாங்க, அது பேரிழப்பு ஏற்படுது. அதுக்காக தான் நானோ யூரியா பற்றிய ஆய்வுகள் பண்ணி நானோ யூரியா பயன்படுத்துறதுனால எந்த அளவுக்கு உரச்செலவை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பரிந்துரை பண்ணிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2020, 2021, 2022 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 கோடி நானோ யூரியா பாட்டில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக இன்னும் 1-2 மாதத்தில் கண்டிப்பாக எவ்வளவு தூரத்துக்கு நானோ யூரியா பயன்படுத்துறதுனால நம்ம உரச்செலவை கம்மியாகும் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும். பிறகு இது வந்து உரங்களை பற்றியது. அடுத்து வந்து விவசாயத்தில் முக்கியமாக தெரிய வேண்டியது வந்து களைகள் ரொம்ப அதிகம். களைகள் வந்து களையை எடுக்கிறதுக்கு ஆளெல்லாம் கிடைக்கிறது இல்லை. இப்போ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட களைக்கொல்லிகள் இன்னும் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு வரலை. ஆனால் லெபார்டரி லெவலில், அதாவது ஆய்வுக்கூடங்களில் வந்து இப்போ தயார் நிலையில் வச்சுருக்கிறோம். நாங்கள் வந்து ஸ்ட்ரைகான்னு சொல்லக்கூடிய பாரசிட்டிக் வீடுக்கு ஒரு தொழில்நுட்பம் வச்சுருக்கோம், நானோ தொழில்நுட்பம். அதில் நானோ பாட்டுக்களை பயன்படுத்தி நானோ ஹெர்பிசைடு அதில் லோட் பண்ணி நம்ம கரெக்டான தருணத்தில் இடும்போது களைகள் கட்டுப்படுது. அது நம்ம ஆராய்ச்சி நிலவில் தான் இருக்குது. இன்னும் 1-2 வருடங்களில் கண்டிப்பாக நானோ ஹெர்பிசைடு வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது என்ன பண்ணியிருக்கோம்னா, இடுபொருள் என்னென்னா மக்கள் பயன்படுத்தக்கூடிய பயோ யூனாக்குலன் ஆர் பயோ ஃபெர்டிலைசர்னு சொல்லுவோம். பயோ ஃபெர்டிலைசர்னா உயிர் உரங்கள். இந்த உயிர் உரங்கள் பார்த்தீங்கன்னா 30-35 டிகிரி ஆர் 40 டிகிரி கூட கோடை காலங்களில் போயிடுது. அப்பும்போது பார்த்தீங்கன்னா உயிர் உரங்கள்லாம் ஹை டெம்பரேச்சர் ஹீட் ஸ்ட்ரெஸ்ல இருக்க முடியறதில்லை. அதை பாதுகாக்கிறதுக்காக நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். என்கேப்சுலேட்டட் ஃபார்ம் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்னு சொல்கிறோம். அதில் உள்ள அதாவது பாலிமர்ஸ் அல்லது செரிசின்கிற ஒரு புரோட்டீன், அதை பயன்படுத்தி உயிர் உரங்களை வந்து பாதுகாக்கிறோம். இப்படி தயாரிக்கப்பட்ட உயிர் உரங்கள் வந்து ஹை டெம்பரேச்சர் ட்ரவுட் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தாங்கி வளரக்கூடியது. பிறகு விதை முளைப்பு திறனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நானோ தொழில்நுட்பத்தை பண்ணுறோம். அதில் ஜிங்க் ஆக்சைடுன்னு ஒரு நானோ பாட்டுகள் இருக்குது. அதை 1 கிராம் ஒரு கிலோ விதைக்கு விதை நேர்த்தி பண்ணும்போது விதைகள் நல்ல முளைப்பு திறன் அதிகமாகறதா கண்டுபிடிச்சிருக்கோம். இதனால விதையில இருக்கக்கூடிய பூஞ்சாலங்கள் மற்றும் நோய் தரக்கூடிய மற்ற உயிரினிகள்லாம் இருக்கும், ஒட்டுணிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம இதனால பாதிக்கப்பட்டு முளைப்பு திறன் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அது ஜிங்க் ஆக்சைடை வச்சு இன்வெக்ரேஷன் பண்றோம், மற்ற தொழில்நுட்பங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இன்னொன்று முக்கியமான தொழில்நுட்பம் இடுபொருள்கள் என்னன்னா நானோ ஃபைபர் டெக்னாலஜின்னு சொல்றோம். இந்த நானோ ஃபைபருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம கடையில எல்லாம் பார்த்துப்போம், எக்ஸிபிஷன்ல எல்லாம் பார்த்துருப்போம். இந்த எக்ஸிபிஷன்ல வந்து பஞ்சு முட்டாயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் நானோ ஃபைபர் டெக்னாலஜிங்கிறோம். அதுல வந்து என்னன்னா ஒரு பாலிமர் சொல்யூஷன்ல வேளாண் பயிர்களுக்கு தேவையான அனைத்து இடுபொருள்களையும் அந்த பாலிமர் சொல்யூஷனில் போட்டு நானோ ஃபைபராக கன்வெர்ட் பண்ணுறோம். எங்கிட்ட அந்த மெஷின் இருக்குது, எலக்ட்ரோ ஸ்பின்னிங்னு ஒரு மெஷின் இருக்குது. அந்த மெஷினில் அந்த பாலிமர் சொல்யூஷனை ஹை இன்டென்சிட்டி வோல்டேஜில் சப்ஜெக்ட் பண்ணும்போது இந்த சொல்யூஷன் வந்து ஃபைபராக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஃபைபர் வந்து அந்த சிலந்தி வலை மாதிரி கண்டினியூஸாக ஃபைபர் நாரிலைகள் வரும். அந்த நாரிலைகள் எல்லா ஊட்டச்சத்துகளும் எல்லா பயிர்களுக்கு தேவையான அனைத்து இடுபொருள்களும் அதில் அடங்கியிருக்கும். இந்த நாரிலைகளை கொண்டு சீட் கோட்டிங் பண்ணும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நாங்கள் பல்சஸ்லையும் கிரவுண்ட் நட்லையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். அதில் இந்த நானோ ஃபைபர் கோட்டிங் மூலமாக பல இடுபொருள்களை கொடுக்கும்போது உரைச்செலவு மிகவும் குறைமையாகும், 90% கூட குறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஆராய்ச்சி அளவில் பண்ணியிருக்கோம், சில ஆராய்ச்சி நிலையங்களில் கூட இதை பற்றிய ஆய்வுகள் நடத்தியிருக்கிறோம். பவானிசாகர் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் பண்ணியிருக்கிறோம், ஆழியார் நகரில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இந்த ஆராய்ச்சிகள்லாம் என்ன தெரியுதுன்னா இந்த நானோ ஃபைபர் மூலமாக அனைத்து இடுபொருள்களையும் உள்ளடக்கி பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ஆராய்ச்சி நிலையில் இருக்குது. இது சீட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க. இந்த டெக்னாலஜி வந்து சீட் இண்டஸ்ட்ரீஸ் அடாப்ட் பண்ணும்போது என்னாகும்னா பயிர் வேளாண் மக்களுக்கு எந்த உரைச்ச செலவோ அல்லது ஏதோ அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கிலோவுக்கு மேபி 5-10 ரூபாய் அதிகமாக வாய்ப்பு இருக்கும். ஆனால் அல்டிமேட்டாக மற்ற இடுபொருள்கள்லாம் பயிர்களுக்கு எந்த இடுபொருள் இடாமல் நல்ல மகசூல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து நானோ ஃபைபர் தொழில்நுட்பம். இதெல்லாம் இது வரைக்கும் இடுபொருள்களை பற்றி பார்த்தோம். ரெண்டாவது தீமேரியான்னு சொல்லுவோம், அதில் வந்து பழங்கள் காய்கறிகள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நானோ தொழில்நுட்பம் மூலமாக பல ஆய்வுகள் நடத்தி சில தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். நாங்கள் கனடா நாட்டிலிருந்து ஐடிஆர்சின்னு சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ரிசர்ச் சென்டர் அண்ட் குளோபல் அஃபேர்ஸ் கனடா, அந்த கனடா அரசாங்கம் வந்து நம்மளுக்கு 12 கோடி ரூபாய் நிதி உதவி கொடுத்தாங்க. அதில் 5 தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த பழங்களோ காய்கறிகளோ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஹெக்ஸனால் டெக்னாலஜின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை மரத்தில் ஸ்ப்ரே பண்ணலாம், அல்லது இந்த கரைசில் வந்து பழங்களையோ காய்கறிகளையோ ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு பழங்களை சேமிக்கும் போது 2-3 வாரங்கள் வர கெட்டு போகாமல் இருக்கும். இதனால் நிறைய நன்மைகள் இருக்குது. மேங்கோவில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம், பனானாவில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், 5 மாவட்டங்களில் இதை பற்றி ஆய்வுகள் நடத்திருக்கப்பட்டிருக்கோம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டத்தில எல்லாம் இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்ஸனால் ஃபார்முலேஷனை மட்டும் ஸ்ப்ரே பண்ணும்போது, மாமரத்தில் ஸ்ப்ரே பண்ணும்போது, அதாவது 2 வாரத்துக்கு முன்னால் ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் என்னென்னா பழங்கள் வந்து கெட்டு போகாமல் மரத்திலே 2-3 வாரம் வரைக்கும் பாதுகாக்கப்படுது. அதை ஹார்வெஸ்ட் பண்ணி கிடங்குகளில் வைக்கும்போது அடிஷ்னலாக 2-3 வாரம் வரை கெட்டு போகாமல் இருக்கு. மொத்தமாக 5-6 வாரம் வரை இந்த பழுக்கிறத வந்து டிலே பண்ணலாம். இது மக்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்குது. என்னென்னா நம்மெல்லாம் பார்த்துருப்போம், மேங்கோ சீசன்ல எல்லாம் பர்டிகுலர் சீசனில் கிளட் இந்த மார்க்கெட்டும்போ எக்ஸஸாக ப்ரொடக்ஷன் ஆகும். அந்த அதே இது 2 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா லீன் சீசன் ஆயிரும், அந்த டைமில் பழங்கள் கிடைக்காம. இந்த தொழில்நுட்பத்தினால நம்ம டிலே பண்ணும்போது மக்களுக்கு நல்ல விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதர் மேங்கோவோ பனானாவையோ டிப் பண்ணி வைக்கும் போதும் 2-3 வாரம் வரை பழங்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுது, கிடங்குகளில் பாதுகாக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2 தொழில்நுட்பங்கள், 1 பேட்டர்ன் அவார்ட் ஆயிருக்கு, 1 ஃபைல் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்னா நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன நானோ ஃபைபர் டெக்னாலஜி, அதே டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம பழங்களை கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய மூலப்பொருளான ஹெக்ஸனால்ங்கிற ஒரு பொருளை வந்து நம்ம நானோ ஃபைபரில் லோட் பண்ணி நம்ம வந்து அதை நானோ ஸ்டிக்கராக மாற்றிருக்கிறோம். அந்த ஸ்டிக்கர்னால் ஒரு ஸ்டிக்கர் ஒரு கூட அதோட பழத்துக்கு போதுமானது. ஒரு கூடையில 2-3 கிலோ பழம் வைக்கலாம். மேல ஒரு ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டும் போது அந்த ஸ்டிக்கர்ல இருந்து வரக்கூடிய பொருள் வந்து பழங்களை கெட்டு போகும், பாதுகாக்கும். அதே இது ஒரு பெல்லட் பண்ணிருக்கோம், அதுவும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் நார்மலா பாத்ரூம்ல எல்லாம் ரூம் ரெஃப்ரெஷனருக்காக ஒரு ஏசர்னு ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி தொங்க விடுறாங்க. அதே டெக்னாலஜி தான், நம்ம பழங்களை பாதுகாக்கிறதுக்காக அதே டெக்னாலஜி நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். பிறகு மூன்றாவதா என்னன்னா, பழங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு லிக்யூடேட்டர் ஒன்று பண்ணியிருக்கோம். அதாவது லிக்யூடேட்டருங்கிறது மஸ்கிட்டோ லிக்யூடேட்டர் கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒரு 2 hours ஆன் பண்ணிங்கன்னா அந்த காம்பவுண்டு அதாவது ஹெக்ஸனல் வந்து வேப்பர் ஆகி ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய கிடங்குகளில் ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். அந்த நேரத்தில் பழங்களையோ காய்கறிகளையோ வைக்கும்போது கெட்டு போகாமல் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் பண்ணியிருக்கிறோம். நாலாவது என்னென்னா, எல்லா ஊர்களையும் பிளாஸ்டிக் பைகள் இதெல்லாம் நிறைய பேன் பண்ணிட்டாங்க. நார்மலாக பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பைகள் வந்து சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்கக்கூடியது. அந்த பைகள் வந்து நார்மலாக மண்ணில் போட்டோன்னா 1000 வருஷம் வரைக்கும் கூட அதாவது டிகிரேட் ஆகாமல் இருக்கும். அதனால தான் நிறைய சுற்றுச்சூழல் சூழ்நிலைகள் பாதிக்கப்படுது. ஸோ இப்போ வந்து நம்ம நானோ தொழில்நுட்பத்துறையினால் டெவலப் பண்ணக்கூடிய பைகள் வந்து ஒரு 60-70 நாளைக்குள்ளே டிகிரேட் ஆகிடும். அதுக்காக நம்ம வாழை மரத்திலிருந்து நார்கள்லேருந்து நானோ ஃபில்ம் டெவலப் பண்ணியிருக்கோம். பிற கத்தாழையிலிருந்து நார்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபில்ம் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டெவலப் பண்ணக்கூடிய பைகள்கள் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பைகள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பயோடிகிரேடேஷன் குயிக்காக டிகிரேட் ஆயிரும், ரொம்ப நல்லதாக இருக்கும். இதையும் கமர்ஷியல் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரீஸ்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4-5 தொழில்நுட்பங்கள் வந்து கண்டிப்பாக பழங்கள் காய்கறிகள் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம வாய்ப்புகள் இருக்கும். நம்ம சொல்கிறோம், இந்தியா வந்து உலகத்திலேயே பழங்கள் காய்கறிகள் உற்பத்தியில் உலகத்தில் 2வது இடத்துல இருக்கும், நெக்ஸ்ட் டு சைனா. ஆனால் வேஸ்டேஜ் அதிகமாகும் போது மக்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம வீணாக போகக்கூடிய காய்கறிகளை தவிர்க்கலாம். அதனால் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து 2வது தொழில்நுட்பம். 3வதாக வந்து என்னென்னா, அதாவது பயிர்களில் ஏற்படக்கூடிய நியூட்ரன் டெஃபிஷியன்சி அல்லது மாய்ச்சர் ஸ்ட்ரெஸ்ஸு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சில கேட்ஜெட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். கேட்ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ லீஃப் மாய்ச்சரை பார்க்கறதுக்கு, லீஃப் ஃபோட்டோசிந்தசிஸை பார்க்கறதுக்கு, இலையில உள்ள நைட்ரஜன் சத்தை பார்க்கறதுக்கெல்லாம் நிறைய கேட்ஜெட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இலையில உள்ள நீர் சத்தை பார்க்கணும்னா யூஸ்ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய கமர்ஷியல கிடைக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ் வந்து 1 லட்ச ரூபா இருக்குது. அதை வந்து நானோ தொழில்நுட்பத்தின் மூலமா 1000 ரூபா அல்லது 2000 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் கேட்ஜெட்ஸாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தலைச்சத்தை பார்க்கக்கூடிய மெஷின் வந்து 4-5 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மெஷினை நம்ம 2000-3000 ரூபாய்க்கு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறோம். அது சிம்பிளான ஒரு கேட்ஜெட் தான். அதில் ஒரு எல்இடி லைட் இருக்கும். அந்த லைட் வந்து இலையில படும்போது இலையில எவ்வளவு ஒளி அப்சார்ப் ஆகுது, எவ்வளவு டிரான்ஸ்மிட் ஆகுதுங்கிறத கணக்கு பண்ணி நம்ம நைட்ரஜன் சத்து பார்க்குறோம். அதே கேட்ஜெட்ஸ் டெவலப்மெண்ட்டில் நம்ம பேஸ்ட் அண்ட் பீல் டெக்னாலஜின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது காய்கறிகள்லையோ பழங்கள்லையோ எந்த அளவுக்கு சர்ஃபேஸில் வந்து பெஸ்டிசைட் ரெசிடியூ இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து நானோ தொழில்நுட்பம் மூலமாக ஒரு சின்ன லிட்மஸ் பேப்பர் மாதிரி இருக்கும், அதில் டிப்பில் வந்து நானோ பார்ட்டிகல்ஸ் ஒட்டியிருக்கோம். அந்த ஆறு ஸ்டிப்பை வந்து பழங்கள் மேலே தொடும்போது பழங்களில் ஒட்டி இருக்கக்கூடிய நஞ்சு, அதாவது பெஸ்டிசைட் ரெசிடியூ, சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ரெசிடியூ வந்து இந்த நானோ பாட்டுக்குள்ளே ஒட்டிக்கிறோம். அதை வந்து நம்ம செர்ஸ்னு ஒரு மெஷின் இருக்குது, சர்ஃபேஸ் என்ஹான்ஸ்ட் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு, அதில் காட்டும்போது இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெசிடியூ எவ்வளோ பழங்கள்லையோ காய்கறிகளோ இருக்குது நம்ம உடனே கண்டுபிடிச்சிடலாம். இதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருது. நம்ம இது வந்து லெபரட்டரி லெவலில் தான் கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து சிம்பிளாக விவசாயிகளுக்கோ அல்லது டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கோ பயன்படுத்தக்கூடிய அளவில் இதை கேட்ஜெட்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் 3வது, முதல்ல இடுபொருளை பற்றி பேசணும், 2வது காய்கறி பழங்களை கெட்டு போகாமல் அல்லது வீணாகாமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் நானோ தொழில்நுட்பத்தை பார்த்தோம். 3வது தொழில்நுட்பம் வந்து கேட்ஜெட்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது ஆன்சைட் டிடக்ஷன் ஆஃப் பெஸ்டிசைட் ரெசிடியூ, நைட்ரஜன் டெஃபிஷியன்சி, மாய்ச்சர் ஸ்டேட்டஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தணும். கடைசியாக சொல்கிறது என்னென்னா, அதாவது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். எல்லாரும் நானோன்னா பயந்துக்கிறாங்க. நானோ பார்ட்டிகல் ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால மக்கள் பயன்படுத்தும் போது காற்றிலோ அல்லது தண்ணியிலேயோ கலந்து மக்கள் ஃபுட் செயின்ல கலந்துருச்சுன்னா மக்கள் பாதிப்படைவாங்கன்னு பயப்படுறாங்க. அப்படிலாம் பயப்பட வேண்டாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ்னு இந்தியா லெவல்ல டெவலப் பண்ண அந்த டாக்குமெண்ட் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல விஞ்ஞானிகள் மூலமா டெவலப் பண்ணக்கூடியது. பர்டிகுலர்லி டாக்டர் கே ஏ சுப்பிரமணியன் என்னுடைய பேர் தான் அவர். நாங்க என்னுடைய எக்ஸ்பர்டைஸ் பேஸ் பண்ணி தான் அந்த டாக்குமெண்ட் டெவலப் பண்ணாங்க. அந்த டாக்குமெண்ட் என்னெல்லாம் சேஃபா இருக்கோ அதை மட்டும்தான் விவசாய பெருமக்களுக்கு பயன்படுத்தும். அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஈவன் இஃப்கோ நானோ யூரியா நோட்டிஃபை பண்ணும் போது கூட இதை மாதிரி பல டெஸ்ட் எல்லாம் பண்ணி, அதாவது இந்த நானோ பொருட்கள் மைக்ரோ ஆர்கானிசம் பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் பிரிடேட்டர்ஸ் பேராசைட்ஸ் எர்த்வம்ஸ் ஹனிபீஸ் ஹியூமன் செல் லைன் இது ஜீப்ரா ஃபிஷ் எல்லா ஆர்கானிசத்துக்கும் இது சேஃபா இருக்குன்னு கண்டுபிடிச்ச பிறகுதான் இந்த நானோ தொழில்நுட்பங்கள் வந்து விவசாய பெருமக்களுக்கு கொண்டு சேர முடியும். ஸோ பல தொழில்நுட்பங்களை பற்றி இப்போ பார்த்தோம். இந்த தொழில்நுட்பங்கள்லாம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் நானோ டெக்னாலஜி, அதாவது வேளாண் நானோ தொழில்நுட்ப துறையில் வந்து அவைலபிளாக இருக்கும். நிறைய ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம். இந்த ப்ராடக்ட்ஸை வேணும்னா இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் விவசாய பெருமக்களுக்கு தேவையான அளவு உற்பத்தி பண்ணி நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த தொழில்நுட்பங்கள்லாம் கண்டுபிடிச்சிருந்தாலும் வேளாண் பெருமக்களுக்கு கிடைக்கும் போது அது எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நானோ தொழில்நுட்பத்தை பற்றிய கருத்துகள் நான் மட்டும் இல்லை, என்னுடைய சார்ந்த விஞ்ஞானிகளும் விளக்கங்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இந்த 7 டாபிக்ல பேச இருக்கிறாங்க. என்னுடைய பிரசன்டேஷன் வந்து ஓவர்வியூ ஆஃப் சென்டர் ஃபார் நானோ டெக்னாலஜி. எந்த விளக்கங்கள் வேணுமோ, ஏதாவது இடுபொருள்களோ அல்லது நானோ தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்களை பற்றிய விளக்கங்கள் கிடைக்கணும்னா நீங்க பேராசிரியர் மற்றும் தலைவர் சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் நானோ டெக்னாலஜி, அதாவது வேளாண் நானோ தொழில்நுட்பத்துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூருங்கிறதுக்கான வரலாம். எங்களுடைய மின்னஞ்சல் எல்லாம் இருக்குது, nanotech@tnau.ac.in, அல்லது நானோ தொழில்நுட்பத்துறையோட தலைவருடைய அலைபேசி நம்பரும் கொடுக்கலாம், 9894065449 என்ற நம்பருக்கு அழைக்கலாம். அழைத்து விளக்கங்களை பெற்றுடலாம். விலைகள்லாம் அவ்வளவு இருக்காது, குறைந்த அளவு தான் இருக்கும். அதனால் இந்த நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் அதிக லாபம் பெறணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது வேளாண்மையில் நானோ தொழில்நுட்பத்தின் பங்கு பற்றி முனைவர் கே ஏ சுப்பிரமணியம் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.